உருவினைக் கொண்டு போக போக்கியத்து உண்ணல் செப்பல் வரிசையல் மருவி சத்தம் ஆதியா விடையந்து இங்கு எல்லா யோனியும் புக்குளன்று திரிதரும் சகலமான அவத்தையில் சீவன் சென்றே. இது சகலாவத்தையை வகுத்து கூறும் பாடல், மூன்று அவத்தைகளையும் தொகுத்து கூறிய பாடலே. சகலாவத்தையை தொகுத்து கூறிய அருளினார். எப்படி? மெய்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம் என்று கூறுகின்றார். சென்ற பாடல சொன்னார், தனுகரணாதிகளை எல்லாம் முதல்வன் கூட்ட ஆன்மா அந்த தனுகரணாதிகளோடு கூடி அறிவிச்ச செயல்கள் சிறிதளவு விளங்கக்கூடிய அந்த நிலையே சகலாவத்தையாகும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் தாவரங்கள் அற்பமான பூச்சிகள் இவைதான் சிறிதளவு அறிவு விளக்கம் உள்ளவை, நாம மனிதர்கள் நாம நிறைய அறிவு விளக்கம் உள்ளவர்கள் என்று கருதி வருகின்றோம். அந்த தாழ்ந்த பிறவிகளை விட நம்முடைய மனித பிறவிக்கு அறிவு விளக்கம் அதிகம்தான். ஆனால் ஆன்மாவுக்கு ஏற்பட வேண்டிய முழுமையான அறிவு விளக்கம் மனித பிறவியில் ஏற்படவில்லை. விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தாலும் ஆன்மாவுக்கு ஏற்பட வேண்டிய முழுமையான அறிவு விளக்கம் ஒரு நாளும் அந்த விஞ்ஞானத்தினால ஏற்படாது, மனித பிறவியில் ஏற்படாது, எந்த பிறவியிலும் ஏற்படாது. பிறவியை கடந்து சிவத்தோடு ஆன்மா இரண்டரை கலந்தால்தான் ஆன்மாவிற்கு முழுமையான அறிவு விளக்கம், அதுதான் ஆன்மாவுக்குரிய இயல்பான அறிவு விளக்கம். எங்கும் அறிவு நிறைந்து விளங்குதல், அந்த வியாபக அறிவு விளங்கும் நிலைதான் ஆன்மாவினுடைய இயல்பான அறிவு விளக்கம், அதுதான் ஆன்மாவுக்குரிய இயல்பான அறிவு விளக்கமாகும். ஆகையினாலே அந்த அறிவு விளக்கம் சிவத்தோடு கூடும்பொழுதுதான் விளையும். ஆகையினாலே இங்க சகலாவத்தையில எந்த பிறவியில் உள்ள ஆன்மாவாக இருந்தாலும் சரி அந்த ஆன்மாவிற்கு சிற்றறிவு தான் விளங்கும். இந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடலிலே இறுதி அடியிலே சீவன் என்று உள்ளது. சீவன் என்பது குஜிரைத்தான் குறிப்பிடுகின்றது. அதுவும் சகலாவத்தை சொல்கின்ற பாடல்ல சீவன் என்று குறிப்பிட்டது ரொம்ப பொருத்தமானது. எல்லாம் நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி வருகின்ற சொற்கள் தான் சீவன், சீவனே போகுது அப்படிலாம் பேசுகின்றோம். ஆனால் தத்துவத்துறையிலே அப்படி ஒரு பிரயோகம் பயன்படுத்தும் பொழுது சீவன் என்று சொல்லும்பொழுது அதற்கு தனிச்சிறப்பான பொருள் உண்டு. அதுவும் ஒவ்வொரு தத்துவத்திற்கும் அந்த விளக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சைவ சித்தாந்தத்தில் சீவான்மா என்பது சிறப்பான பொருளை உடையது. சைவ சித்தாந்தத்தில் சீவான்மா என்ற வழக்கு உள்ளதா என்று கூட சிலர் கேட்கின்றார்கள். சீவான்மா பரமான்மா இதெல்லாம் ஏகான்வாதத்திலே சொல்வார்கள், வைணவத்தில் கூட சொல்லலாம், சைவ சித்தாந்தத்தில் சொல்வதுண்டா வழக்கு உண்டா என்று கேட்கின்றார்கள். நிச்சயமாக உண்டு. சிவஞான பாடியத்திலே சிறப்பு பாயிரம், சிவஞான போத சிறப்பு பாயிரத்துக்குரிய பாடியத்தில் அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி என்ற ஒரு அடி இடம்பெறுகின்றது. அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி, அருந்துயர் குரம்பை, குரம்பை என்பது உடல், அதை அருந்துயர் குரம்பை என்று சொன்னார். பல துன்பங்களுக்கும் நிலைக்களமாக உள்ள இந்த உடம்பை வைத்து என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டும், உடம்பை கொண்டு என்னென்ன செயலாமோ செய்யலாம், என்னென்ன இன்பங்களை எல்லாமோ நுகரலாம் என்று நமக்கு விஞ்ஞானம் காட்டி வருகின்றது. ஆனால் இந்த உடம்பை கொண்டு ஆன்மாவின் உண்மையை ஆராய்ந்தறிய வேண்டும். எப்படி? இந்த உடம்பு சடம், இந்த உடம்பானது தோல் எலும்பு நரம்பு குருதி தசை முதலிய பல பொருள்களால் ஆக்கப்பட்டது. இந்த உடம்பு கட்டப்பட்டது. இதில் இந்த தோல் தசை எலும்பு நரம்பு இவற்றுள் எந்த பொருளுமே அறிவுள்ள பொருள் என்று சொல்ல முடியாது, இவை எல்லாமே சடம். ஆகவே சடப்பொருள்கள் பல திரண்டு உருவாகி இருக்கின்ற இந்த மொத்த உடம்பும் சடம் தான். இப்ப இந்த சடமாகிய உடம்பில் அறிவு விளக்கம் காணப்படுகின்றதே, அப்ப அந்த அறிவு விளக்கத்தை உடைய பொருள் இந்த உடம்பிற்கு வேறான பொருளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆன்மாவை குறித்து ஆராய வேண்டும். அதுதான் வந்து மனித உடல் பெற்றதனுடைய முடிவான பயன், ஆன்மா ஆராய்ச்சி, ஆன்மா விசாரணை என்றெல்லாம் சொல்வார்கள். ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்வதற்கு அந்த பொருளை பற்றி பல கேள்விகளை கேட்கின்றோம், அதான் விசாரித்தல். தெரியாத ஒன்றை விசாரித்து அறிந்து கொள்கின்றோம். அந்த மாதிரி இதுவரை ஆன்மா என்ற பொருள் எது என்று அறியாமலேயே வாழ்ந்துவிட்டோம். இனி அவ்வாறு இருக்காமல் ஆன்மா என்ற பொருள் எது என்று விசாரிக்க வேண்டும் என்று உபாயநிட்ட வெண்பாவிலே நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் நமக்கு உபதேசம் அளிக்கின்றார். அந்த ஆன்ம விசாரணை என்று ஒன்றை செய்தோம் என்றால் நாம் ஆன்மா என்று நம்முடைய பொது இயல்பு நமக்கு தெரியும். உண்மை இயல்பு ஞானாசிரியன் வந்து உணர்த்தும் போதுதான் தெரியும். ஆனால் பொது இயல்பு தெரிந்து கொண்டாலே போதும். அப்புறம் ஆன்மா உய்வதற்கான காரியங்கள் என்னவோ அந்த வழிபாட்டு நெறிகள் அதற்குரிய அந்த சிவபுண்ணிய செயல்களை தான் அந்த ஆன்மா ஈடுபடும். சாதாரண காரியங்கள்ல அது பற்று வைக்காது. அந்த ஆன்மா பக்குவம் வந்துடும். ஆன்ம விசாரணை தான் பக்குவத்தை தரும் என்று உபாய நிட்ட வெண்பாவிலே சொல்கின்றார்கள். ஆகவே காண இந்த உடம்பை கொண்டு ஆன்மாவை ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று சிவஞான போதம் சொன்னது. அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி. அப்படி ஆன்மா நாடின்னு சொல்லும் போது அது இந்த சிவான்மா பரமான்மா இந்த இரண்டையும் ஆராய வேண்டும் என்று அங்கே சிவஞான பாடியம் நமக்கு உரை சொல்கின்றது. சிவான்மா பரமான்மாக்களது உண்மையை ஆராய வேண்டும். அந்த இடத்துல சிவான்மா பரமான்மா என்ற அந்த கலைச்சொற்கள் அங்கு இடம்பெறுகின்றன பாடியத்தில். சிவன் சொன்னாலே சிவான்மா தான், இந்த பாடல சிவன் சொல்லியிருக்கின்ற. அதே மாதிரி சிவான்மா என்பதற்கு சிறப்பான விளக்கத்தினை ஆறாஞ்சூத்திரத்திலே இறுதிப்பகுதியிலே பாடியத்திலே சொல்கின்றார்கள். ஆன்மாவானது பிரகிருதியோடு சேர்ந்து அந்த பிரகிருதியிலே பஞ்சக்லேசம் என்று ஐவகை குற்றங்கள் தோன்றுகின்றன. அவித்தை, அகங்காரம், அவா, ஆசை, வெகுளி என்ற ஐவகை குற்றங்கள். இவற்றை தான் அந்த ஐவகை குற்றங்களை தான் வள்ளுவ பெருந்தகை இந்த ஐவகை குற்றங்களை மூன்றாக தொகுத்து கூறினார். வள்ளுவ பெருந்தகை காமம், வெகுளி, மயக்கம். இந்த பாடியத்திலேயே இந்த குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. இந்த பஞ்சக்லேசம் என்ற ஐந்து வகை குற்றங்களைத்தான் வள்ளுவ பெருந்தகை மூன்றாக தொகுத்து காமம், வெகுளி, மயக்கம் என்று குறித்தருளினார் என்ற செய்தியினை நாம் பாடியத்திலே அறிந்து கொள்கின்றோம். அந்த ஐவகை குற்றங்களோடு ஆன்மா பொருந்திருக்கும் போது அது சீவான்மா என்று வழங்கப்படும் என்று செய்தி நமக்கு அங்கே பெறப்படுகின்றது. ஏனென்றால் அங்கு சீவன் என்று வந்ததுனாலே இந்த சில விளக்கங்களை கொடுக்க நேர்ந்தது. இப்போ அந்த பாடலுக்கு வருவோம். சத்தியார் பாடலுக்கு சீவன், சீவன் என்றால் ஆன்மா. இங்க எப்படி பொருள்கொள்ளணும்? போன பாடல்ல கேவலாவத்தையை பார்த்தோம். அந்த கேவலாவத்தையில ஆன்மா எப்படி கிடந்தது? தூள உடல் சேர்க்கையின்றி, தோற்றக்கேடுகளின்றி, தத்துவ சேர்க்கையின்றி, இப்படி பத்து காரியங்கள் பார்த்தோம். இந்த பத்து காரியங்களோடும் பொருந்தாமல் ஆணவமலத்தோடு மட்டுமே கூடி கிடந்தது. அப்படி கேவலாவத்தை பட்டு கிடந்த அந்த சீவன், அந்த ஆன்மா. இந்த இடத்துல சீவன் பொதுவா ஆன்மாங்கிற பொருள்ல வருது. சிறப்பான பொருளை அடியன் பாடியத்தின் மூலம் குறிப்பிட்டேன். அப்படி மேற்கூறி போந்த கேவலாவத்தை பொருந்திய ஆன்மா பதவுரையில சொன்னார். பதவுரையிலே சொல்கின்றார்கள் சீவன் மேற்கூறி போந்த கேவலாவத்தை பொருந்திய ஆன்மா. இப்போ இந்த சகலாவத்தையில எப்படி இருக்கும்? அதுதான் அந்த பாடல சொல்கின்றது. எந்த பத்து காரியங்களும் இல்லாமல் இந்த ஆன்மா கிடந்ததோ அந்த பத்து காரியங்களோடும் ஆன்மா பொருந்தி இருக்கும். என்ன? உருவினை கொண்டிருக்கும். அதாவது உருவமுடைய தூள உடலை கொண்டிருக்கும். இது வந்து போன கேவலாவத்தையில அமூர்த்தன் என்று குறிப்பிட்டார்களே, அமூர்த்தன் உருவமற்றவன், அதாவது உருவமுடைய தூள உடம்பினை சேராதவன், தூள உடம்பு இல்லாதவன். அதற்கு மறுதலையாக இங்க தூள உடம்பை கொண்டிருக்கும். அங்க எதெல்லாம் இல்லை இல்லைனாரோ அதற்கு மறுதலையா அவற்றையெல்லாம் கொண்டிருக்கும். பத்து காரியங்களும் இல்லைனாக அதுக்கு அவற்றுக்கு மறுதலையாக இங்கு பத்து காரியங்களோடும் பொருந்தி இருக்கும். அமூர்த்தன் அப்படின்னு இருந்தான் அந்த ஆன்மா கேவலாவத்தையில. அப்படி அமூர்த்தன் ஆவதற்கு மறுதலையாக இங்க உருவினை கொண்டிருக்கும், உருவமுடைய தூள உடலை கொண்டிருக்கும். எது எதுக்கு எது எது மறுதலை பாடலாளர் வந்து புரிஞ்சுக்கணும். நாம அதை நம்ம சுவாமிகள் தான் காட்டுகின்றார்கள். அதான் பொழிப்புறையில தொகுத்து கூறியிருக்கின்றார்கள். மேற்கூறிய இன்மைகள் பத்துக்கும், மேல பத்து காரியங்களும் இல்லைன்னு சொன்னாங்களே, அந்த இன்மைகள் பத்துக்கும் மறுதலையாகிய இப்பத்து காரியமும் உடையனாய் சீவித்து நிற்பது சகலம். சகலத்துலதான் ஆன்மா சீவித்து நிற்கின்றது. அதனால சீவன் என்றார்கள். இதுல குறிப்புகள் தருகின்றார்கள். அந்த குறிப்புகளை சிவஞான சுவாமி தருகின்ற குறிப்புகளை கடைபிடித்து பதவுரை அருளியுள்ளார்கள் பதினாறாவது குருமூர்த்திகள். இந்த பாடல்ல போகம்னு சொன்னது எதை? போக காண்டத்தை போகம் என்று சொன்னார்கள். போக காண்டத்தை தான் போகம்னார்கள். போக காண்டம் என்பது என்ன? கலாதி தத்துவங்கள், அதாவது வித்யா தத்துவங்கள், அவைதான் போக காண்டம்னு சொல்லப்படும். அந்த போக காண்டத்தை சுருக்கமாக இங்கு போகம் சொன்னார்கள். ஆகவே ஐம்புல போகம் என்று நாம் பொருள் பண்ணிடக்கூடாது. எவ்வளவு எச்சரிக்கையா இடத்துக்கு ஏற்ப பொருள் பண்ண வேண்டியது இருக்கு. பாருங்க, செய்யுள் வந்து அந்த மாதிரி அந்த மரபில கேட்டவர்களாலதான் நம்ம திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதினத்து குருமரபிலே நம்முடைய சுவிஞான சுவாமிகள் உபதேசம் பெற்றவர்கள். ஆகவே எந்த இடத்துல எப்படி பொருள் சொன்னால் அது பொருத்தமான பொருளாக இருக்கும். அதுவும் தத்துவ சாஸ்திரங்களுக்கு அவ்வாறு பொருள் காண்பது குருவர்கள் கைகூடினவருக்கு அன்றி ஏனையோருக்கு இயலும் காரியம் இல்லை. போகம்னா போக காண்டமாகிய கலாதி தத்துவம் சொன்னார்கள். போக காண்டமாகிய கலாதியை போகம் என்றும், அப்புறம் போக்கியம்னு சொல்லியிருக்காங்களே அது எதை சொன்னார்கள், போக்கிய காண்டம், போக்கிய காண்டத்தை தான் போக்கியம்னு சொன்னார்கள். போக்கிய காண்டம் என்பது எது, ஆன்ம தத்துவங்களுக்கு தான் போக்கிய காண்டம்னு பேரு. அவை புத்தி ஆதி, ஆதினா முதலிய, புத்தி ஆதினா புத்தி முதலிய, புத்தி முதலிய தத்துவங்கள், அது புத்தி முதலிய அந்த 24 ஆன்ம தத்துவங்கள் அதான் போக்கிய, அவைதான் போக்கிய காண்டம். புத்தி முதலிய 24 ஆன்ம தத்துவங்கள் தான் போக்கிய காண்டம். அதனால புத்தி ஆதியாகிய போக்கிய காண்டமாகிய புத்தி ஆதியை போக்கியம் என்றும் கூறினார். போக காண்டமாகிய கலாதியை போகம் என்றும், போக்கிய காண்டமாகிய புத்தி ஆதியை போக்கியம் என்றும் கூறினார். அப்புறம் சிறப்பான பொருளை பாருங்க, உண்ணல் என்றது ஈண்டு விரும்புதல் மேற்று. உண்ணல் அப்படின்னு சொன்னது விரும்புதல் என்ற பொருளிலே சொல்லியிருக்கின்றார். ரெண்டு சுழியின் ரெண்டு சுழினா போட்டு உண்ணல் அப்படின்னு எழுதினால் அது எண்ணுதல் நினைத்தல் என்று பொருள் வரும். எதையாவது ஒன்றை விரும்பி நாம் சிந்தனை செய்வோம், வெறுத்தும் சிந்தனை செய்யலாம். வெறுப்பு என்பது விருப்பினுடைய மறுதலை தானே. விரும்பியது ஒன்று கிடைக்காமல் வேறொன்று கிடைக்கும்போது வெறுப்பு வருகின்றது. ஆகவே வெறுப்பு என்பது அது விருப்பத்தினுடைய இன்னொரு பக்கம் தான். விருப்பு வெறுப்பு சேர்த்தே சொல்றோம், விருப்பு இல்லாம வெறுப்பு என்பது வராது. ஆகவே இந்த இடத்துல உண்ணல்னா பொதுவாக சிந்தித்தல்னு பொருள், இங்க வந்து சிறப்பான என்ன பொருள் வருது, விரும்புதல். இவ்வளவு நுட்பமான பொருள் சொல்றாங்க பாருங்க. ஏன்னா போன பாடல்ல 10 இன்மைகள் சொல்லியிருக்கின்றார், அந்த 10 இங்க உண்டுன்னு சொல்லணும். போன பாடல இச்சை விளக்கம் ஆன்மாவுக்கு இல்லைன்னு சொன்னார்கள். ஏன்னா அது கேவல அவத்தையை குறித்த பாடல், கேவல அவத்தையிலே ஆன்மாவுக்கு இச்சை விளக்கம் இல்லை. இது எப்படி போன பாடல சொன்னார்கள், குறியிலன் என்று சொன்னார்கள். குறின்னு சொன்னது இச்சை, குறியிலன் இச்சை விளக்கம் இல்லாதவன். அப்ப இங்க இச்சை விளக்கம் உள்ளவன் சொல்லணும். இச்சை விளக்கம் இல்லாமல் இருந்த ஆன்மா இப்ப சகலாவத்தையில அதற்கு மறுதலையாக நேர்மாறாக இச்சை விளக்கம் கொண்டுள்ளது. சரி, இங்க இச்சை சொல்லு இல்லையே, இங்க என்ன சொல்லி இச்சையை குறிக்கிறது அப்படின்னு கேள்வி வரும். உண்ணல் என்ற சொல், உண்ணல்னா சிந்தித்தல் தான் அர்த்தம். அப்படின்னா சிந்தித்தல் என்பது ஒன்றை விரும்பி சிந்திக்கலாம். ஆகவே சிந்தித்தல் என்பது விரும்புதலை குறிக்கின்றது. இந்த இடத்துல சிந்தித்தல் என்ற கருத்து விரும்புதல் மேல் விரும்புதல் என்ற பொருளை தந்து நிற்கின்றது. சிந்தித்தலை உண்ணல் என்று சொன்னார்கள். உண்ணல் என்றது இன்று விரும்புதல் மேற்று, இன்று விரும்புதல் என்ற பொருளின் மேல் நிற்கின்றது. அதே மாதிரி போன பாடலாம் அறிவு விளக்கம் இல்லாதவன் என்று சொன்னார்கள். அறிவிலன் அப்படின்னு பாட்டை தொடங்கினார்கள். எப்போ, கேவல நிலையில. கேவல நிலையில ஆன்மா அறிவு விளக்கம் பெற்றிருக்கவில்லை, அறிவிலன். ஆக இந்த சகலாவத்தையில அதற்கு மறுதலையாக அறிவு விளக்கம் பெற்றுள்ளது. அப்ப அந்த செய்தி எங்க சொல்லியிருக்கு இந்த பாடல்ல, அங்க அறிவிலன்னு சொன்னார்கள். இங்க அறிவுடையவன் அல்ல சிற்றறிவுடையவன் ஏதாவது அப்படி தொடர் வருதா, ஒன்னும் வரலையே. அப்படின்னா செப்பல் என்று வருகின்றது அல்லவா. செப்பல் என்பது இங்க அறிவு விளக்கம் உள்ளவன் என்று பொருள். அது எப்படி, செப்பல்னா பேசுதல் தான் அர்த்தம் அப்படின்னு நமக்கு ஐயம் வருது. அப்ப எவ்வளவு நுணுக்கமாக விடை கொடுக்க பாருங்க. என்ன செப்பல், வாக்குகளின் துணை கொண்டுதான் நாம செப்புகிறோம், அதாவது பேசுகிறோம் இல்லையா. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி, 4 வாக்குகள் முந்தைய சூத்திரங்களில் ஏற்கனவே படித்துள்ளோம். அதுவும் இந்த சித்தியார் வந்து 4 வாக்குகள்ல ஒவ்வொரு வாக்குக்கும் ஒவ்வொரு பாட்டு. ஆமா, சூக்குமை வாக்கா அதுக்கு ஒரு பாட்டு, மத்திமையா அதுக்கு ஒரு பாட்டு, இப்படி 4 வாக்குகளுக்கும் 4 பாடல்கள் தனித்தனியே தந்து சிறப்பாக விளக்கியது சிவஞான சித்தியார். நம்ம சுவாமிகளுடைய உரை விளக்கத்தினால நம்ம நுட்பமாக உணர்ந்திருக்கின்றோம், ஏற்கனவே முந்தைய சூத்திரங்களில் பார்த்திருக்கிறோம். ஆகவே 4 வாக்குகளின் துணை கொண்டுதான் நாம் பேசுகிறோம் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 4 சூத்திரம் இப்ப இறுதி அதிகரணம் இருக்கும், இது இறுதி அதிகரணத்தில் இருக்கின்றோம். முதல் அதிகரணத்தில் என்ன பார்த்தோம், இந்த 4 வாக்குகளின் துணை கொண்டுதான் அந்த கரணங்களே தொழிற்படுகின்றன. அதிதெய்வங்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வாக்குகளின் மூலமாகத்தான் அந்த கரணங்களையும் ஆன்மாவாகிய புருடனையும் இயக்குகின்றார்கள். அதனாலதான் உலக அறிவு ஆன்மாவுக்கு கிடைக்கின்றது என்று பார்த்தோம். ஆகையினாலே நால்வகை வாக்குகளால் தான் நமக்கு இந்த சுட்டறிவு, உலக அறிவு. சுட்டறிவு என்றால் ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு ஏதாவது ஒரு விடயத்தை ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் வைத்து அறிதல். இப்படி வரம்புக்குட்பட்ட அறிவு. ஒரு விடயத்தை அறிகின்றோம், அதுவும் ஒரு பொறியின் துணை கொண்டு அறிகின்றோம், அந்த புத்தியை கொண்டு நிச்சயித்து அறிகின்றோம், ஒரு இடத்தில் வைத்து அறிகின்றோம். அப்படி ஒன்றை அறியும் போது இன்னொன்றை அறிய மாட்டோம். அப்படி ஒரு வரம்புக்குட்பட்ட அந்த அறிவு தான் சுட்டறிவு. ஆகவே இந்த சுட்டறிவு வாக்குகளின் துணை கொண்டுதான் நமக்கு நடக்கிறது. ஆகவே வாக்குகள் இல்லாவிட்டால் இந்த சிற்றறிவாகிய சுட்டறிவும் நமக்கு நடக்காது. ஆகவே செப்பல் என்றதனால் வாக்குகள் பெறப்பட்டு செப்புவதற்கு துணையாகிய வாக்குகள் பெறப்படுகின்றது. அந்த வாக்குகள் என்று பெறப்படும் பொழுது அந்த வாக்குகளின் மூலம் நடக்கக்கூடிய அறிவு விளக்கம் பெறப்படுகின்றது. அப்படி ஆகுவேராக இருக்கின்றது. செய்யுள்ள அப்படி ஆகுவேரா சொல்லலாம், பேச்சில் அப்படி சொல்லக்கூடாது. நான் இப்படி சொன்னேன் அதுக்கு அதுதான் கருத்து இதுதான் கருத்துன்னு அப்படி வந்து பேச்சுல சொன்னா, பேச்சு வழக்கில் சொன்னா அது பொருந்தாது. பேச்சு வழக்கில் நேரடியா என்ன உண்டோ அதுதான் சொல்லணும். ஆனால் செய்யுள் வழக்கு என்பது தனி. செய்யுள் வழக்கில் இடம் நோக்கி ஒப்புமை கருதி உண்மை பொருள் காண வேண்டும். ஆகவே போன பாடல்ல அறிவிலன்னு சொன்னார்கள். கேவலாவத்தை பற்றி சொன்ன பாடல்ல கேவல நிலையின் ஆன்மா அறிவு விளக்கம் இல்லாதவன் என்று சொன்னார்கள். இப்ப சகலாவத்தையில அங்கு அறிவு விளக்கம் இல்லாமல் இருந்ததற்கு மறுதலையாக இங்கு அறிவு விளக்கம் பெற்றுள்ளான் என்று சொல்ல வேண்டும். எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு புலப்படவே இல்லை. சுவாமிகள் தான் நுணுக்கமாக காட்டுகின்றார்கள். செப்பல் என்று சொன்னதனாலே செப்பப்படுவனமாகிய நால்வகை வாக்குகளும் உணர்த்தப்பட்டு அதன் மூலமாக அந்த நால்வகை வாக்குகளின் காரணமாய் நிகழும் அறிவு பெறப்படுகின்றது, அறிவு விளக்கம் பெறப்படுகின்றது. எனவே செப்பல் என்பது அறிவின் மேல் ஆகுபெயராய் நின்றது என்று அற்புதமான உரை சொல்கின்றார்கள். செப்பல் என்றது செப்பப்படுவனவாய நால்வகை வாக்குகளையும் உணர்த்தி அவை காரணமாய் நிகழும் அறிவின் மேல் ஆகுபெயராய் நின்றது என்று சொல்கின்ற உரை மிகச்சிறப்பானது. ஒவ்வொரு குறிப்புமே இதுல மிகச்சிறப்பா இருக்கு. அடுத்தால பாருங்க, ஒன்றுக்கொன்று ஏற்றம் அதிகமாயிட்டு போகுது. மேலும் மேலும் உண்மைகளை வெளிக்கொணர்கின்றார்கள். ஆசிரியருடைய திருவுள்ளத்தில் இப்படியே இப்படிப்பட்ட அரிய கருத்துக்கள் அல்லவா நிறைந்திருக்கின்றன என்று நாம் இயக்கும் வண்ணம் நூலாசிரியருடைய திருவுள்ளத்தை உணர்ந்து உரை சொல்கின்றார்கள். அது குரு பரம்பரையிலே திருக்கைலாய பரம்பரையிலே வந்தவர்கள் நூலாசிரியர் அருளந்தி சிவம். அந்த திருக்கைலாய பரம்பரையில் வந்த திருவாவுடைய ஆதீனத்திலே உபதேசம் பெற்றவர்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். அதனால் அவர்கள் நூலாசிரியர் திருவுள்ளத்தை உணர்ந்து கூறுவதிலே வியப்பில்லை. அவர்கள் சொல்கின்றார்கள், ஐம்புலன்களை விரும்பாதவன், ஐம்புலன்களை அனுபவிக்காதவன் என்று கேவலாவத்தையிலே ஆன்மாவின் நிலை சொல்லப்பட்டது. ஐம்புலன்களை விடயங்கள் என்று சொல்வார்கள். அவை சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று வடமொழியிலே சொல்லப்படும். திருக்குறள் வழக்கிலே சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று தமிழிலே வழங்கப்படும். ஆக சத்தம் முதலாக சொல்வது மரபு. ஆகவே சத்தம் முதலிய என்பதை சத்தாதி என்று சொல்வார்கள். சத்தாதினா சத்தமாதி, சத்தமாதினா சத்தம் முதலிய, அதை சத்தாதி என்றும் சொல்வார்கள். சத்தாதின்னு சொன்னாலே சத்தம் முதலிய ஐம்புலங்கள்னு அர்த்தம். அந்த சத்தாதி ஐம்புலங்களிலே விருப்பம் வைக்காமல் ஆன்மா இருந்தான் எப்பவும் கேவலாவத்தையில, சத்தாதி ஐம்புலங்களையும் அனுபவிக்காமல் ஆன்மா இருந்தான் எப்பவும் கேவலாவத்தையில. இந்த செய்தி போன பாடல் கேவலாவத்தை பற்றி கூறும் பாடலில் பெறப்பட்டது. இப்ப இவற்றுக்கு மறுதலையாக இந்த பாடலிலே ஐம்புலன்களின் மீது அவன் விருப்பம் வைக்கின்றான், ஐம்புலன்களின் மீது அனுபவமும் பெறுகின்றான் என்ற செய்திகள் சொல்லப்பட வேண்டும். அப்ப இதுல பார்த்தா இரண்டாம் அடியில இந்த சகலாவத்தை கூறும் பாடலிலே பார்த்தால் இரண்டாம் அடியில வருது, சத்தம் ஆதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து என்று வருகின்றது. புரிவதும் செய்து என்று சொல்லும் பொழுது அதை விரும்புதலை செய்து, புரிதல் என்பது விரும்புதல் என்று பொருள் தரலாம். ஆகவே சத்தமாதி விடயம் தண்ணில், சத்தம் முதலிய ஐந்து விடயங்களிலும் புரிதலும் செய்து விரும்புதலும் செய்து என்று சொன்னான். சரி, விரும்புகின்றான், ஐம்புலங்களை விரும்புகின்றான். இந்த சகலாவத்தையில ஐம்புலங்களை அனுபவிக்கின்றான் என்ற செய்தி பெறப்படவில்லையே என்று சொன்னால், புரிவதும் செய்துன்னு உண்மை சொல்லியிருக்கு இல்லையா, புரிவது செய்துன்னு சொல்லாம விடயந்தண்ணில் புரிவதும் செய்து என்றால் விடயங்களை விரும்பவும் செய்கின்றது ஆன்மா. விரும்பவும் ஒரு உண்மை கொடுத்ததுனால விடயங்களை அனுபவிக்கவும் செய்கின்றது என்பது பெறப்படும். விடயங்களை விரும்பவும் செய்கிறது என்றதனாலே விடயங்களை அனுபவிக்கவும் செய்கின்றது என்று என்பது பெறப்படும். ஆகவே இந்த இதுதான் எச்ச உமை என்பது. எச்ச உமை ரெண்டு வகைப்படும், இறந்தது தெளிய எச்ச உமை, எதிரது தெளிய எச்ச உமை. இப்ப ராமன் வந்தான் ஒரு வாக்கியம், அடுத்த வாக்கியத்தில் லக்குமணனும் வந்தான் என்று சொன்னால், அப்போ ராமன் மட்டும் ராமன் மட்டுமல்ல லக்குமணனும் சேர்ந்து வந்தான் என்று முன்னால் சொன்ன அந்த ராமனையும் அது தழுவிக்கொள்கின்றது. லக்குமணனும் வந்தான், அதுல உள்ள அந்த உண்மை வந்து முன்னால சொன்ன அந்த ராமனையும் சேர்த்து தழுவிக்கொள்கின்றது. இது முன்னால் சொன்னதை தழுவிக்கொள்ளுதல், அது இறந்தது தழிய எச்ச உண்மை. இனி ஒன்று மட்டுமே சொல்லி உண்மை வச்சா அது பின்னால சொல்ல போவதே அது தழுவிக்கொள்ளும், அது எதிரது தழிய எச்ச உண்மை. பின்னால் அதை சொல்லாமலே கூட விடலாம். இப்ப அண்ணனும் வந்தான் அப்படின்னு சொன்ன, அப்ப தம்பியும் வந்தான் என்பது தானாகவே பெறப்படும். ஆகவே முன்னால் சொல்லாமல் நாமே ஊகிக்கும்படியாக உண்மை கொடுப்பது. பின்னாலும் பின்னால் சொல்லலாம், பின்னால சொல்லாமலும் இருக்கலாம். அண்ணனும் வந்தான் தம்பியும் வந்தான் வாக்கியம் இருக்கு. இப்ப அண்ணனும் வந்தான் உள்ள உண்மை பின்னால சொல்லி இருக்கிற தம்பியும் வந்தான தழுவிக்கொள்கிறது, எதிரது தெளிய எச்ச உண்மை. தம்பியும் வந்தான சொல்லாமலே விட்டுறலாம், அண்ணனும் வந்தான்னு சொன்னாலே அங்க தம்பியும் வந்தான் என்பது பெறப்படுகின்றது, அப்படியே எதிரது தெளிய எச்ச உண்மை சொல்லலாம். அத மாதிரி விடயந்தண்ணில் புரிவதும் செய்து அப்படின்னா விடயங்களை விரும்புதலும் செய்து அப்படின்னு சொல்லி பொருள் வருது. விரும்புதலும் செய்துன்னு சொன்னதனால அனுபவிக்கவும் செய்து என்பது வருவித்துக் கொள்ளலாம், அந்த உண்மையினாலே வருவித்துக் கொள்ளலாம். ஆகவே போன பாடல்ல ஐம்புலன்களை விரும்பவும் மாட்டான் அனுபவிக்கவும் மாட்டான்னு சொன்னார்கள், அதை தனித்தனியா சொல்லியிருக்காங்க. கர்த்தா அல்லன் அப்படின்னு சொன்னார்கள் போன பாடல்ல. கர்த்தா அல்லன்னா ஐம்புலன்களை விரும்பக்கூடிய கர்த்தா அல்லன் என்று பொருள் சொல்லப்பட்டது. போகத்திற்கொள்கை இல்லான், ஐம்புலன்களை அனுபவிப்பதிலும் அவன் கருத்து இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். இங்க அந்த ரெண்டுக்கும் மறுதலையா, ஐம்புலங்களை விரும்பவும் செய்கின்றான் அனுபவிக்கவும் செய்கின்றான் இந்த சகல நிலையிலே என்று கூறியுள்ளார்கள். அடுத்தால இப்படி இங்க சொன்ன பத்து காரியங்களும் போன பாடல்ல எப்படி எப்படி இல்லைன்னு சொல்லி இருக்கின்றார்கள். அந்த பத்து காரியங்களை அங்க இல்லைன்னு சொன்னதுக்கு நேர் மாறா இப்ப அந்த பத்து காரியங்களும் இங்க உண்டுன்னு எப்படி சொல்லியிருக்காங்க. போன பாடல்ல கேவல நிலையில என்னென்ன பத்து காரியங்கள் இல்லை இல்லைன்னு சொன்னார்கள், இங்க அந்தந்த காரியத்துக்கு மறுதலையா இல்லையா, அந்த காரியங்களின் இன்மைக்கு மறுதலையா, அந்த காரியங்களை கொண்டிருக்கின்றான் என்பதை எப்படி சொல்கின்றார்கள். உருவம் இல்லைன்னு சொன்னதுக்கு மறுதலையா, இங்க உருவம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். ஐம்புலன் விருப்பம் இல்லாதவன் சொன்னதுக்கு மறுதலையாக, ஐம்புல விருப்பம் உள்ளவன் சொல்லியிருக்கின்றார்கள். ஐம்புலன் நுகர்ச்சி இல்லாதவன் என்பதற்கு மறுதலையா, அந்த உண்மையிலேயே ஐம்புல நுகர்ச்சி உள்ளவன் என்பதை பிறவித்துள்ளார்கள். அங்க கலாதி சேர்க்கை இல்லாதவன் அப்படின்னு சொன்னதுக்கு மறுதலையாக, இங்க போகத்து மருவி என்றும், அங்க அராகாதி குணங்கள் புத்தியாதி ஆன்மதத்துவ சேர்க்கை இல்லாதவன் சொன்னதுக்கு மறுதலையா, இங்க போகம் மருவி என்றும், அப்படி அங்க இல்லைன்னு சொன்னதுக்கு மறுதலையா, இங்க பத்தும் உண்டு, இங்க பத்தும் தனித்தனியா இல்லை இல்லைன்னு சொன்னார்கள், அதுக்கு மறுதலையா ஒவ்வொன்னையும் உண்டு உண்டு அவற்றோடு கூடி உள்ளான் கூடி உள்ளான் இங்க சொல்லியிருக்கின்றார்கள். அதை காட்டுகின்ற அழகு மிக அற்புதமானது. இந்த பாடல்ல உருவினை கோடல் அந்த பாடல் வந்து தொடங்குகின்றது உருவினை கொண்டுன்னு. உருவினை கோடல் என்பது போன பாடல் அமூர்த்தன்னு சொன்னதுக்கு மறுதலை. உருவினை கோடல் அமூர்த்தனாதற்கும் போக போக்கியத்துள் செறிதல் கலாதியோடும் சேர்விலன் அராகாதி குணங்களோடும் செறிவிலன் ஆதற்கும் மறுதலையாக உள்ளதுன்னு அர்த்தம். கடைசியில் சொல்லுவாங்க, உன்னல் செப்பல் வருசையல் மறுவுதல் அறிவிலன் செயல்களில்தான் குறியிலன் ஆதற்கும் சத்தமாதியாம் இடையந்தண்ணில் புரிவதும் செய்தல் கர்த்தா அல்லன் ஆதற்கும் உம்மையார் போன்ற நுகர்வதும் செய்தல் புரிவதும் என்ற உண்மையால் பெறப்படுகின்ற நுகர்வதும் செய்தல் போகத்திற்கொள்கையிலான ஆதற்கும் எல்லா யோனியும் புக்கொழுதல். இந்த பாடல வருது இல்லையா, எங்க மூன்றாம் அடியின் இறுதியில வருது, எல்லா யோனியும் புக்குளன்று அப்படின்னா பல வகை பிறவிகளிலும் பிறந்து இறந்து. அப்ப போன பாடல் நித்தன் சொன்னாங்க, ஆன்மாவ கேவல நிலையிலே நித்தனாக இருந்தான், அந்த நித்தன் என்ற நிலைக்கு மறுதலையாக இங்க எல்லா யோனியும் புக்குழல்கின்றான். அங்க சொன்னதுக்கு இங்க மறுதலையாக வரும், நேர் மாறாக வரும். எல்லா யோனியும் புக்கொழுதல் நித்தன் ஆதற்கும் அப்புறம் சென்று திரிதரல், இந்த பாடலின் இறுதியில சென்றேன்னு இருக்கு, நான்காம் அடியின் இறுதியில சென்றேன்னு இருக்கு, நான்காம் அடியின் தொடக்கத்துல திரிதரும்னு இருக்கு, இதை ரெண்டையும் சேர்த்துக்கணும். சென்று திரிதரும், சென்றேல உள்ள ஏகாரத்தை விட்டுறணும், அது அசை சென்றுன்னு வச்சுக்கணும். சென்று திரிதரும், சென்று திரிதரும்னா வரம்புக்குட்பட்ட அறிவோடு ஒவ்வொரு பிறவியிலும் போய் கிடக்கும் கிடக்கும் இந்த ஆன்மா. ஏகதேசம் ஏகதேசப்பட்டு கிடத்தல், எடுத்த உடலின் தரத்திற்கு ஏற்ப மனித உடலா ஆதரவு விளக்கம், விலங்கு உடலா ஐந்தறிவு விளக்கம், இப்படி எடுத்த உடலின் தகுதிக்கு ஏற்ப அறிவு விளக்கம் பெற்று வரம்புக்கு உட்பட்டு கிடக்கும், அதான் ஏகதேசப்பட்டு கிடத்தல், அதுதான் சென்று திரிதறுதல். இது போன பாடல்ல கேவல நிலையில ஆன்மா வியாபியா இருக்கும்னு சொன்னார்கள், அந்த வியாபியா இருப்பதற்கு மறுதலையாக இங்கு ஏகதேசப்பட்டு கிடக்கும், அதுதான் சென்று திரிதல் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். அதான் சுவாமி எழுதுகின்றார்கள், சென்று திரிதல் வியாபியாதற்கும் மறுதலையாயவாறு கண்டுகொள்க. ஆகவே இந்த பாடல்ல உருவினைக்கோடல் என்று சொன்னது, போன பாடல்ல அமூர்த்தநாதல் சொன்னதுக்கு மறுதலை, போகம் அருவி என்று சொன்னது, போன பாடல்ல போக காண்டமாகிய கலாதியோடும் செறிவிலன் என்று சொன்னதுக்கு மறுதலை, போக்கியத்து மருவி என்று சொன்னது, போன பாடல்ல அராகாதி குணங்களாகிய அந்த புத்தியை குறிப்பிட்டு புத்தியாதி ஆன்ம தத்துவங்களோடு சேராதவன் அப்படின்னு சொன்னதுக்கு இங்க போக்கியத்துள் செறிதல் வந்து மறுதலை. அப்புறம் அராகாதி குணங்கள் சரி அதான் சொல்லிட்டேன். அப்புறம் உன்னல் செப்பல் வரிசையல் மறுவுதல், உன்னல் மறுவுதல் என்பது அது இச்சையை பொருந்துதல், போன பாடல்ல குறியிலன் இச்சை இல்லாதவன் சொன்னதுக்கு மறுதலை, உன்னல் மருவி, போன பாடல்ல அறிவிலன்னு சொன்னதுக்கு மறுதலை, செப்பல் மருவி, செப்பல் என்பது எப்படி அறிவை குறித்தது என்று சுவாமிகளின் உரையை விளக்கினேன். வரிசையல் மறுவுதல் என்பது போன பாடல செயல்கள் இல்லான்னு சொன்னதுக்கு மறுதலை. சத்தமாதியாம் இடையந்தண்ணில் புரிவதும் செய்தல் என்பது போன பாடல கர்த்தா அல்லன் ஐம்புலங்களில் விருப்பம் இல்லாதவன் சொன்னதுக்கு மறுதலை. அப்புறம் புரிவதும் உண்மையினால நுகர்வதும் செய்வான் என்று பெறப்பட்டு அது போன பாடல போகத்திற்கொள்கை இல்லான்னு சொன்னதுக்கு மறுதலை. எல்லா யோனியும் புக்கொள்ளுதல் சொன்னது போன பாடத்துல நித்தனாயிருப்பான் என்று சொன்னதற்கு மறுதலை. சென்று திரிதறுதல் என்பது வரம்புக்குட்பட்டு கிடப்பான் என்பதற்கு என்ற பொருள் வந்து அது வியாபி என்று சொன்னதற்கு மறுதலை. இப்படி கேவலாவத்தையிலே 10 காரியங்களும் இன்றி கிடந்தான், அதற்கு மறுதலையாக இந்த சகலாவத்தையிலே அந்த 10 காரியங்களையும் கொண்டிருக்கின்றான். இந்த சிறப்பான உரை வளங்களெல்லாம் சுவாமிகளின் உரையினை கொண்டு மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடியும், அல்லது சாதாரணமா சொல்லிவிட்டு போயிடுவார்கள் ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு. அப்போ இந்த 10 காரியங்கள் தான் நம்ம முக்கியமா நினைவில் கொள்ள வேண்டியவை. தூள உடம்பு கொண்டிருத்தல், தோற்றக்கேடுகளை உடையனாயிருத்தல், கலாதியோடு பொருந்தியிருத்தல், ஆன்மதத்துவங்களோடு பொருந்தியிருத்தல், அதனால் அறிவு விளக்கம் பெற்றிருத்தல், இச்சை விளக்கம் பெற்றிருத்தல், செயல் விளக்கம் பெற்றிருத்தல், ஐம்புலன்களை விரும்புதல், ஐம்புலன்களை அனுபவித்தல், வரம்புக்குட்பட்ட அறிவோடு ஏகதேசமாய் கிடத்தல், இந்த 10 காரியங்களையும் பொருந்தியிருந்தால் ஆன்மாவானது, இந்த 10 காரியங்களையும் பொருந்தியிருந்தால் அது ஆன்மாவுக்கு சகலாவத்தை, இந்த 10 காரியங்களையும் இன்றி ஆணவமனத்தோடு கிடந்தால் அது கேவலாவத்தை, இந்த 10 காரியங்களும் இன்றி திருவருளோடு கலந்து கிடந்தால் அது சுத்தாவத்தை. ஆக கேவலாவத்தையிலும் இந்த 10 காரியங்கள் இல்லை ஆன்மாவுக்கு, அதே மாதிரி சுத்தாவத்தையிலும் ஆன்மாவுக்கு இந்த 10 காரியங்களும் இல்லை, சகலாவத்தையில மட்டும்தான் இந்த 10 காரியங்களும் உள்ளது. ஆனா கேவலாவத்தையில இந்த 10 காரியங்களும் இன்றி ஆன்மா எதை பற்றி கிடக்கின்றது, ஆணவமனத்தை பற்றி கிடக்கின்றது. சுத்தாவத்தையிலே இந்த 10 காரியங்களும் இன்றி ஆன்மா எதை பற்றி கிடக்கின்றது என்று சொன்னால் திருவருளை பற்றி கிடக்கின்றது. ஆக இந்த பாடலிலே இப்படி 10 காரியங்களும் ஆன்மா கொண்டுள்ளான், இதை பதவுரையின் மூலம் நான் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். சுவாமிகளுடைய குறிப்புரைகளை கடைபிடித்து நம்முடைய குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள பதவுரையினை நாம் படித்தால் நமக்கு எளிதாக இனி விளங்கும்.